2021 ஜூலை மாத தென்றல் இதழில் நேர்காணல் பகுதியில் டாக்டர் சங்கர சரவணனுடன் அரவிந்த் சுவாமிநாதனின் உரையாடல். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். டாக்டர் சங்கர சரவணன் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் துணை இயக்குனர், இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கவுன்சில், இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் ICAR நடத்திய நுழைவுத் தேர்வில் அகில இந்திய அளவில் 2nd இடம் பெற்றவர். கால்நடை மருத்துவத்தில் முதுநிலை பட்டமும் MBSC, கால்நடை உயிரியல் தொழில்நுட்பத்தில் ஆய்வு செய்து முனைவர் PhD பட்டமும் பெற்றவர். சிறந்த பேச்சாளர், கல்வியாளர், IAS மற்றும் பிற போட்டி தேர்வுகள் எழுதும் மாணவர்களுக்கு பல ஆண்டுகளாக பயிற்சி அளித்து வருகிறார். அவர்களுக்காக பல நூல்களையும் எழுதியிருக்கிறார். வாருங்கள், அவரோடு உரையாடுவோம். உங்கள் இளமை பருவம் கல்வி குறித்து ஒரு சிறிய அறிமுகம். திருநெல்வேலி மாவட்டம் தேவநல்லூரில் பிறந்தேன். அப்பா TR சங்கரன், கிராம அதிகாரி, அம்மா TR லக்ஷ்மி, இல்லத்தரசி. நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரியில் இளநிலை கால்நடை மருத்துவம் படித்தேன். எழுத்தாளர் சுஜாதா ஒரு பேட்டியில் இந்திய பொறியியல் பணியில் அகில இந்திய அளவில் 4th இடம் பெற்றதை சொல்லிக் கொள்வதற்கு சற்று கூச்சமாக உள்ளது என்று கூறியிருப்பார். அதேபோல் நானும் முதுநிலை கால்நடை மருத்துவ படிப்புக்காக ICAR நடத்திய நுழைவுத் தேர்வில் அகில இந்திய அளவில் 2nd இடம் பெற்றதை கூச்சத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள இந்திய கால்நடை மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்தில் IVR முதுநிலை கால்நடை மருத்துவம் பயின்ற பின் தமிழ்நாடு கால்நடை பராமரிப்பு துறையில் பணியில் சேர்ந்தேன். கால்நடை மருத்துவத்துறையிலிருந்து தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் துணை இயக்குநர் பதவிக்கு வந்தது எப்படி? நான் உத்தரப்பிரதேசத்தில் முதுநிலை கால்நடை மருத்துவம் பயின்று கொண்டிருந்த காலத்தில் UPSC தேர்விட்டு தயார் செய்தேன். சிறிதே மதிப்பெண்ணில் வெற்றியை தவறவிட்டேன். தமிழ் இலக்கியம் மற்றும் பொது அறிவு பாடங்களில் எனக்கு இருந்த ஈடுபாட்டை கண்டு இந்திய ஆட்சிப் பணியில் வெற்றி பெற்ற எனது நண்பர்கள் ஆட்சிப் பணி தேர்வுக்கு பயிற்றுநராக வகுப்பெடுக்க என்னை பரிந்துரைத்தனர். பகுதி நேரமாக அதை செய்தேன். சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியில் கால்நடை உயிரி தொழில்நுட்பத்தில் முனைவர் பட்ட ஆய்வு செய்த போது 2017 பள்ளி கல்வித்துறை செயலராக திரு உதயச்சந்திரன் EAP பணியேற்றார். எனது ஆர்வத்தை நண்பர்கள் மற்றும் இந்திய ஆட்சிப் பணியில் வெற்றி பெற்ற மாணவர்கள் மூலமாகவும் அறிந்த அவர் என்னை தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் புதிய பாடத்திட்டம், பாடநூல் தயாரிப்பு மற்றும் பாடநூல் மொழிபெயர்ப்பு பணிகளில் ஈடுபடுத்தினார். பின்னர் முழு நேரமாக பாடநூல் கழகத்தில் பணியாற்ற வழிவகை செய்தார். தமிழ்நாடு பாடநூல் கழகம் மறுபதிப்பு செய்து வெளியிடும் நூல்கள் பற்றி, அதன் சிறப்புகள் பற்றி சொல்லுங்கள். தமிழ்நாடு பாடநூல் கழகம் 1960-70களில் கல்லூரி படிப்பிற்காக வெளியிட்ட 875 மேற்பட்ட நூல்களை ஆவணப்படுத்தி மறுபதிப்பு செய்யும் பணிகள் 2017 தொடங்கின. இதுவரை 636 புத்தகங்கள் மறுபதிப்பு செய்யப்பட்டுள்ளன. இவை புத்தக கண்காட்சியில் வைக்கப்பட்டு இதுவரை 14 லட்சம் ரூபாய்க்கு மேல் மதிப்பில் 8800 மேற்பட்ட பிரதிகள் விற்றுள்ளன. இவை IAS தேர்வை தமிழில் எழுதும் மாணவர்களுக்கு பேருதவி செய்கின்றன. வெற்றி பெற்ற மாணவர்கள் பிரபல ஆங்கில நாளிதழ்களுக்கு அளித்த பேட்டியின் வழியே நீங்கள் இதை அறியலாம். நூற்பட்டியலை www.textbookcorp.in என்ற இணையதளத்தில் பார்க்கலாம். இந்த நூல்கள் இணையத்திலும் இலவசமாக கிடைக்கின்றன அல்லவா? ஆம், தமிழ் இணைய கல்வி கழக மின் நூலகத்தில் www.tamildigitallibrary.in இந்நூல்களின் மின் பிரதி PDF இலவசமாக கிடைக்கும். லட்சக்கணக்கான பிரதிகள் விற்பனையான கையளவு களஞ்சியம் நூல்தான் உங்களை தமிழகம் முழுக்க கொண்டு சேர்த்தது அல்லவா? ஆம், 150,000 பிரதிகளுக்கு மேல் விற்பனையாகி 23 பதிப்புகளுக்கு மேல் கண்டுள்ளது இந்த புத்தகம். நான் எழுதியது என்பதை விட விகடன் புசுரத்தின் வெளியீடாக வந்தது என்பதுதான் அதன் வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம். அதனைத் தொடர்ந்து விகடன் புசுரத்திற்கு 10 மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறேன். விகடன் EAR கௌரவ ஆலோசகராகவும் உள்ளேன். இந்த அனுபவங்கள் புதிய பாடத்திட்ட தயாரிப்பில் பல்வேறு வடிவமைப்பாளர்களை ஒருங்கிணைப்பதில் எனக்கு உதவின. அதற்காக திரு உதயச்சந்திரன் சாரிடம் நான் பெற்ற சான்றிதழ் மறக்க முடியாத ஒன்று. IAS மாணவர்களுக்கும் போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கும் பயிற்சி அளித்து வருகிறீர்கள். இன்றைய மாணவர்களின் பலம், பலவீனம் என்று எதை பார்க்கிறீர்கள்? ஐஏஎஸ் தேர்வை பொறுத்த மட்டில் மாணாக்கர்களின் தனித்திறன்தான் முக்கியமானது. என் போன்ற பயிற்றுநர்கள் அனுபவத்தின் அடிப்படையில் மாணவர்களின் பலம் மற்றும் பலவீனங்களை சுட்டி காட்டி அவற்றை முறையே மேம்படுத்தவும் திருத்தவும் உதவுகிறோம். அவ்வளவுதான். தேர்வின் தன்மை, எதிர்பார்ப்பு, போட்டியாளர்களின் நிலை, விடாமுயற்சி, தொடர் பயிற்சி போன்றவற்றால் வெற்றி சாத்தியமாகிறது. ஒரு பயிற்றுநரிடமே நூற்றுக்கணக்கான மாணவர்கள் ஒரே சமயத்தில் பயிற்சி எடுத்துக்கொண்டாலும் அவர்களில் சுமார் 10 முதல் 15 மாணவர்களே தேர்ச்சி பெறுகிறார்கள் என்பதை கொண்டு இத்தேர்வில் மாணவர்களின் தனித்திறன் எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்ந்து கொள்ளலாம். தங்கள் தனித்திறனை மதிப்பீடு செய்ய தவறும் மாணவர்கள் என் போன்ற பயிற்றுநர்கள் மதிப்பீடு செய்து சொன்னாலும் ஏற்று நடைமுறைப்படுத்துவதில்லை. அதனால் சிலர் வெற்றி வாய்ப்பை ஓராண்டில் தவற விட்டுவிட்டு பின்னர் உணர்ந்து திருந்தி தொடர்ந்து வந்த ஆண்டுகளில் வெற்றி பெற்றுள்ளனர். வாசிப்பில் தனியாத ஆர்வமும் படித்த கருத்துக்களை சரியாக உள்வாங்கிக் கொண்டு வெளிப்படுத்தும் திறனும் தேர்வில் வெற்றி பெற மிகவும் அவசியம். உங்கள் நூல்களுக்கான மறக்க முடியாத பாராட்டு என்று எதை சொல்வீர்கள்? உதயச்சந்திரன் சாரிடம் பெற்ற பாராட்டினை பற்றி முன்பே சொல்லிவிட்டேன். 7-8 வருடங்களுக்கு முன் விகடன் கல்வி மலர் ஒன்றை தயாரித்தது. அப்போது சிந்துவெளி ஆய்வாளரும் இந்திய ஆட்சிப்பணி தேர்வில் தமிழில் எழுதி வெற்றி பெற்ற முதல் பட்டதாரியுமான பாலகிருஷ்ணன் சாரை பேட்டி எடுக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அதன் பின் அவருடைய நட்பு கிடைத்தது. பொது அறிவில் எனக்கு இருக்கும் ஈடுபாட்டையும் விகடன் இயர்புக் தயாரிப்பில் நான் செலுத்தியிருந்த கவனத்தையும் பார்த்து அவர், நான் படிக்கிற காலத்தில் நீங்கள் இந்திய ஆட்சிப்பணிக்கான பயிற்றுநராக இருந்திருந்தால் அகில இந்திய அளவிலேயே நான் முதலிடம் பெற்றிருப்பேன் என்று வழங்கிய சான்றிதழ் மறக்க முடியாதது. உங்கள் தமிழ் ஆர்வத்திற்கும் தகவல்களை ஆவணப்படுத்தும் ஆர்வத்துக்குமான காரணிகள் என்ன? எனக்கு பள்ளி பருவத்திலிருந்தே மிகுந்த தமிழார்வம் உண்டு. அது அடிப்படையில் அதிக வாசிப்பு பழக்கம் கொண்ட எனது அன்னையாரிடமிருந்தும், கவிஞராகவும் திரைப்பட பாடலாசிரியராகவும் திகழும் எனது சகோதரர் நெல்லை ஜெயந்தாவிடமிருந்து வந்தது. நான் கல்லூரியில் தமிழ் BA சேர விரும்பியிருந்தேன். மேல்நிலை கல்வியில் அதிக மதிப்பெண் எடுத்ததால் கால்நடை மருத்துவ படிப்பில் சேர வேண்டியதாயிற்று. பள்ளி பருவத்தில் என் தமிழார்வத்திற்கு விதையிட்ட ஆசிரியர்கள் புலவர் சு நம்பி மற்றும் சேரி பாலகிருஷ்ணன் எனில், கல்லூரி காலத்தில் அது வளர உரமிட்டவர் பேராசிரியர் பெருமதியழகன். கல்லூரியில் பயின்ற பொழுது தஞ்சாவூரில் நடைபெற்ற 8ஆம் உலக தமிழ் மாநாட்டில் தமிழால் இயலும் என்ற தலைப்பில் உரையாற்றி அப்போதைய தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதாவிடமிருந்து பரிசு பெற்றது மறக்க முடியாத நிகழ்வு. தகவல்களை அதிகம் தெரிந்து கொள்வதில் ஏற்பட்ட ஆர்வமே தகவல்களை ஆவணப்படுத்தும் ஆர்வமாக மாறியது என்று சொல்லலாம். தமிழ்நாட்டு பாடநூல் கழகம் மூலம் இன்னும் எந்தெந்த நூல்களை இம்மாதிரி மறுபதிப்பு செய்ய திட்டம் வைத்துள்ளீர்கள்? மொத்தம் 32 துறைகளை சார்ந்த 875 நூல்களை பாடநூல் கழகம் 1960-70களில் வெளியிட்டது. அவற்றுள் வரலாறு, அரசியல் அறிவியல், புவியியல், பொருளாதாரம், இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல், விண்வெளியியல், உளவியல், தத்துவியல் போன்ற துறைகளை சார்ந்த நூல்கள் வந்துள்ளன. சட்டம், பொதுத்துறை ஆட்சியியல், மருத்துவம், வங்கியியல், கணக்கு பதிவியல், புள்ளியியல் போன்ற துறைகளை சார்ந்த நூல்கள் வரவேண்டி உள்ளது. இந்த துறைகளில் புதிய நூல்களை எழுதுவதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன. பொறியியல் கல்வி தேர்வுகளை தமிழிலேயே எழுதலாம் என்ற புதிய அறிவிப்பு குறித்து உங்கள் கருத்தென்ன? நீண்ட காலமாகவே இந்த முறை நடைமுறையில் உள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் கட்டட பொறியியல் மற்றும் எந்திர பொறியியல் ஆகிய 2 துறைகளிலும் மாணவர்கள் தமிழ் மொழியில் சிறப்பாக பயின்று வருகின்றனர். பள்ளி படிப்பை தமிழ் வழியே பயின்ற மாணவர்கள் கல்லூரிக்குள் நுழைந்தவுடன் அனைத்து பாடங்களும் ஆங்கிலத்திலேயே நடத்தப்படுவதைக் கண்டு அஞ்சிவிடக்கூடாது. படிப்படியாக அவர்களின் மொழி சார்ந்த பயம் போக்கப்பட வேண்டும். அதற்கு ஆங்கில கலைச்சொற்களை அடைப்பு குறிக்குள் தந்து தமிழ் வழியில் எழுதப்பட்ட இணைப்பு பாடநூல்கள் பிரிட்ஜ் மெட்டீரியல்ஸ் உதவும். உங்கள் குடும்பம் பற்றி, அம்மாவையும் மூத்த சகோதரரையும் பற்றி ஏற்கனவே குறிப்பிட்டு விட்டேன். அப்பா கிராம அதிகாரியாக இருந்தவர், குடிமைப்பணி பற்றிய கனவுகளை விதைத்து வளர்த்தவர். 1950-60களில் வெளியான திரைப்படங்களை பார்க்க வைத்து தமிழ் ஆர்வம் ஊட்டியவர். இன்னும் ஒரு மூத்த சகோதரர் செல்வகுமார் பொது அறிவு புத்தகங்களை வாங்கி கொடுத்து ஆர்வம் ஊட்டியவர். அண்ணிகளும் அவ்வாறே. இன்று நான் பல பணிகளை தொய்வின்றி செய்ய உதவுபவர்கள் என் மனைவி உஷா கௌரியும், எனது மகன் சிவசங்கரும். எனது குடும்பத்தின் அன்றாட பணிச்சுமைகளை குறைப்பதில் என் மனைவியின் பெற்றோர்களது பங்கும் குறிப்பிடத்தக்கது. வரும் புத்தக காட்சிக்கான தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்தின் திட்டங்கள் என்ன? சட்டவியல் நூல்களை மறுபதிப்பு செய்வது, நாட்டு உடைமையாக்கப்பட்ட சில முக்கிய நூல்களை பதிப்பிப்பது, குழந்தைகளுக்கான குறுநூல்களை கொண்டு வருவது, தமிழ் இலக்கிய நூல்களின் ஆங்கில மொழிபெயர்ப்பு என திட்டமிடப்பட்டுள்ளது. உங்கள் வாட்ஸ்அப் டிபியில் நிரந்தரமாக வள்ளுவர் படம் வைத்திருப்பதற்கு ஏதாவது சிறப்பு காரணம் உள்ளதா? வள்ளுவர் மனதிற்கு நெருக்கமானவர் என்பது ஒரு காரணம், நம் படத்தையே விதவிதமாக வைத்துக் கொள்வதில் இருக்கும் தேவையற்ற கூச்ச உணர்வு இரண்டாவது காரணம், அதை தினம் மாற்றுவதில் இருக்கும் சோம்பேறித்தனம் மூன்றாவது முக்கிய காரணம், மற்றபடி எல்லோரையும் போல் பிரபலங்களோடு புகைப்படம் எடுத்துக்கொள்வது எனக்கும் பிடிக்கும் தான். எனது மாணவர்கள், எங்களிடம் பயின்று இன்று முன்னணி அதிகாரிகளாக திகழும் மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஒரு சிலரை சிறப்பித்து சொல்ல வேண்டும். டாக்டர் ஆர் ஆனந்தகுமார் 2003 ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்றவர். இவரை எனது முதல் மாணவர் என்றும், கல்வி நாட்டம் குறையா எவர்கிரீன் ஸ்டூடெண்ட் மாணவர் என்றும் சொல்வேன். இவரும் என்னை போல் கால்நடை மருத்துவர், கல்லூரியில் எனக்கு ஓராண்டு ஜூனியர். அண்ணாச்சி என்னை வைத்துத்தான் தொழில் கற்றுக்கொண்டார் என்று என்னை பற்றி அன்போடும் வேடிக்கையோடும் குறிப்பிடுவார். தமிழகத்தின் தலைசிறந்த அதிகாரிகளில் ஒருவராக ஆனந்தகுமாரை ஆனந்த விகடன் அண்மையில் பாராட்டியது பலருக்கும் தெரிந்திருக்கும். 2010 ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்ற சண்முகப்பிரியா, முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்றவர். இவர் பெற்ற வெற்றி நான் சிறந்த பயிற்றுநராக உருவாக முடியும் என்ற நம்பிக்கையை எனக்குள் வலுப்படுத்தியது. 2013 முழு தேர்வையும் தமிழில் எழுதி வெற்றி பெற்ற தம்பி ஜெயசீலன், இவர் வேளாண் பட்டதாரி, தனியாத தமிழார்வம் கொண்டவர், தமிழில் ஆய்வு செய்து முனைவர் பட்டமும் பெற்றுவிட்டார். அண்மை ஆண்டுகளில் ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்ற சரவணன், மதுபாலன், அலர்மேல் மங்கை என்று பலரையும் சொல்ல வேண்டும். பட்டியல் நீண்டு கொண்டே போகும், பக்கங்கள் போதாது. டாக்டர் சங்கர சரவணன், என்னை ஊக்குவிப்பவர்கள். கால்நடை துறையிலிருந்து கல்வித்துறைக்கு நான் வர காரணமாக இருந்த திரு உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களை முதன்மையாக குறிப்பிட வேண்டும். பாடநூல் கழக ஆலோசனை குழுவில் இருக்கும் மூத்த ஐஏஎஸ் அதிகாரி திரு ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் தொடர்ந்து என்னையும், பதிப்பக பணிகளில் என்னோடு ஈடுபட்டுள்ள நண்பர் அப்பணசாமி அவர்களையும் ஊக்குவித்து வருகிறார். அதேபோல் வாரம் தவறாமல் என்னிடம் அலைபேசியில் பேசி ஊக்குவிக்கும் மற்றொரு ஆளுமை மூத்த நடிகரும் ஓவியரும் பேச்சாளரும் பன்முக கலைஞருமான திரு சிவகுமார். பாடநூல் கழகத்தில் எங்கள் செயல்பாடுகளை கண்டு பாராட்டியதில் மறைந்த எழுத்தாளர்கள் கி ராஜநாராயணன், பிரபஞ்சன் போன்றவர்களுக்கு முக்கிய பங்குண்டு. அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் திரு அனந்தகிருஷ்ணன் எங்கள் ஆலோசனை குழுவில் இருந்து வழிகாட்டினார். எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் சிறந்த ஆலோசனைகளை வழங்கி வருகிறார். டாக்டர் சங்கர சரவணன், டாக்டர் சங்கர சரவணன் எழுதிய நூல்களின் பட்டியல்: கையளவு களஞ்சியம், பொது அறிவு களஞ்சியம், பொது தமிழ் களஞ்சியம், பொது அறிவும் நடப்பு நிகழ்களும், விஏஓ தேர்வு களஞ்சியம், இந்திய அரசமைப்பு, இந்திய வரலாறும் பண்பாடும், இந்தியா கையேடு, டிஎன்பிஎஸ்சி தேர்வு வினா வங்கி பொது தமிழ், டிஎன்பிஎஸ்சி தேர்வு வினா வங்கி பொது அறிவு, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A தேர்வு, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு, சப்இன்ஸ்பெக்டர் தேர்வு களஞ்சியம், போட்டித் தேர்வுகளில் பொருளாதாரம், விகடன் இயர் புக். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.